எர்த்தாம்டனின் சுடர். கதை ராஜேஷ் அவர்கள். படம் ஆண்ட்ரான். புத்தகம் ஒன்று, அத்தியாயம் எட்டு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அருண் டேவிட் ராப்லேயிடம் சபதம் செய்துவிட்டு அம்மாவை கட்டாயப்படுத்தி நகரத்தின் மேயர் ரோஸ்வுட் வீட்டுக்கு வண்டியை ஓட்டச் சொன்னான். ஒரு பக்கம் சந்தோஷம், மறுபக்கம் பயம். இரண்டும் கலந்த மனநிலையில் சாவி கொடுத்த இயந்திரம் போல கீதா வண்டியை ஓட்டினார். பக்கரு சத்தமின்றி பின் சீட்டில் அருணுக்கு அருகே படுத்துக் கொண்டிருந்தது. அந்த காலை வேளையில் மேயர் ரோஸ்வுட் வீட்டின் முன்புறம் கார் கண்ணாடியை துடைத்துக் கொண்டிருந்தார். என்னதான் மேயரானாலும் கர்ப்பமே இல்லாமல் தன் வேலையை தானே செய்து கொண்டிருந்தார். அருண் கதவை திறந்து கொண்டு முதலில் இறங்கினான். டேவிட் ராப்லேயிடம் ஓடியது போல இங்கும் ஓடப்போகிறான் என்று கீதா நினைத்த பொழுது அவள் மெதுவாக பக்கரூவை தூக்கி கொண்டு இறங்கினான். மகன் மீது இருந்த நம்பிக்கை அல்லது அவன் போக்கில் தலையிட வேண்டாம் என்ற எண்ணம் ஏதோ ஒரு காரணத்தால் கீதா அவனை பார்த்து குட்லக் என சொல்லிவிட்டு வண்டிக்குள்ளேயே இருந்தார். காலை வேளையில் வீட்டில் முன் ஒரு வண்டியை பார்த்தவுடன் மேயர் ரோஸ்வுட்டின் கவனம் திரும்பியது. கீதாவை அடையாளம் கண்டுகொண்டு கையாட்டினார். உள்ளூர வியப்பாக இருந்தாலும் அவரது முகத்தில் நட்பான புன்னகை தெரிந்தது. அருண் நாய்க்குட்டியோடு வருவதை பார்த்தவுடன், அடடா, என் வீட்டிற்கு வந்து பெருமை தரும் எனது நகர மைந்தனே என்று புன்சிரிப்போடு வரவேற்றார். அருண் அவரை பார்த்து வலுக்கட்டாயமாக ஒரு புன்னகை செய்து தான் வந்த காரியத்தை கூறினான். ஒரு சின்ன பையனின் விவேகத்தை பார்த்து மேயர் அசந்து போய்விட்டார். கீதா இறங்கி வராமல் இருப்பதை பார்த்து அவர் புரிந்து கொண்டார். அருண், நீ சொல்வது உண்மையா? டாக்டர்கள் எல்லாம் சொன்ன பிறகும் இந்த விதை உன் பக்கரூவை காப்பாத்தும்னு நம்புறியா? ஆமாம் ஐயா, ஆமாம், தீரமாக சொன்னான் அருண். அந்த லெட்டர்ல அப்படித்தான் எழுதியிருந்துச்சு. அருண் ஐயா, என் பக்கரூவை பிழைக்க வைக்க வேறு வழி இல்லை ஐயா. இதையாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம். நீங்க சொன்னீங்கன்னா ராப்லே அனுமதி கொடுப்பாரு என மேயரை கேட்டுக்கொண்டான். மேயரிடம் பேசும்பொழுது அவன் மிகவும் சீக்காளியாக இருந்த பக்கரூவை தூக்கி காட்டினான். அந்த சின்ன பையனின் முகத்தில் இருந்த நம்பிக்கையும் அவன் ராப்லேயை எதிர்த்து பேசிய விதம் மேயரை மிகவும் ஆச்சரியப்படுத்தின. அருணை அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு வீட்டினுள்ளே சென்றார். சில நிமிடங்களில் கையில் செல்போனோடு வந்தார். ஸ்பீட் டயலில் டேவிட் ராப்லேயின் நம்பரை கூப்பிட்டார். ராப்லேயின் குரல் போனில் ஒலித்தது. ஹலோ டேவிட், நான் மேயர் பேசுறேன். சற்றே சாதாரண விஷயங்களை பேசிய பின் மேயர் ரோஸ்வுட் விஷயத்திற்கு வந்தார். டேவிட், இந்த பையன் ஒரு விதையை நட அனுமதி கேட்கிறான். அதனால் அவன் நாய்க்குட்டி பிழைக்கும்னு நம்புறான். கொஞ்சம் அனுமதி கொடுங்களேன். டேவிடம் பேசிக்கொண்டே மேயர் செல்லமாக பக்ரூவை ஒரு கையினால் வருடினார். டேவிடின் பதில் காதில் விழவில்லையானாலும் மேயரின் முகத்திலிருந்து டேவிட் மறுக்கிறார் என்பதை அருண் அறிந்து கொண்டான். மேயரின் குரல் மெல்ல மெல்ல உயர்ந்தது. டேவிட், திஸ் இஸ் நான்சென்ஸ். ஒரு சின்ன பையனுக்காக ஒரு சின்ன அனுமதி கொடுக்கறதுனால என்ன வந்துடப்போகுது? ஒரு மனுஷத்தன்மையே இல்லையா உங்களுக்கு? மேயரின் சத்தமான குரல் காலை நிசப்தத்தில் எங்கும் கேட்டது. வண்டியில் உட்கார்ந்திருந்த கீதா மேயரின் கோபமான வார்த்தைகளை கேட்டவுடன் சடார் என்று கதவை திறந்து கொண்டு ஓடி வந்தார். திடீரென்று போனின் மறுபுறத்தில் பேச்சு நின்று டயல் டோன் கேட்டதும் கீதாவுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. மேயர் சொல்லட்டும் என்று பொறுமையாக காத்திருந்தார். அவன் காதில் விழாமல் மேயர் கீதாவிடம் மெதுவாக பேசினாலும் அரசியல், வக்கீல், கோர்ட் என்ற வார்த்தைகளை கூறியது அருணுக்கு கேட்டது. அம்மா, அருணின் குரல் கேட்டு கீதா அவன் பக்கம் திரும்பினாள். வாங்கம்மா, நாம போகலாம். கீதா சற்றே வியப்போடு அவனை பார்த்தாள். அருண் அழுது மல்லாடுவான் என்று நினைத்தால் அவனிடம் அந்த மாதிரி எந்த அறிகுறியும் காணவில்லை. அம்மா, நாம ரிட்டையர்ட் ஜட்ஜ் குரோவ் கிட்ட போய் பேசலாம் அம்மா. அவர் சொன்னா நிச்சயம் டேவிட் கேட்பாரு. கீதாவிற்கு ஒரே சங்கடமாக இருந்தது. நிலைமையை புரிந்து கொண்டு மேயர் கண்களால் சம்மதித்தார். அம்மா, மேயர் கிட்ட ஒன்னு மட்டும் சொல்லுங்க. அருண் சத்தமாக சொன்னான், நம்ம வீட்டு ஓட்டு அவருக்கு இனிமே என்னைக்குமே கிடையாதுன்னு. தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.